ஒன்று ராஜாக்கள் அத்தியாயம் 18. அநேக நாட்கள் சென்று மூன்றாம் வருடமாகும்போது யெகோவாவுடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னைக் காண்பி, நான் தேசத்தின்மேல் மழையைக் கட்டளையிடுவேன் என்றார். அப்பொழுது எலியா ஆகாபுக்குத் தன்னைக் காண்பிக்கப் போனான். பஞ்சமோ சமாரியாவிலே கொடியதாக இருந்தது. ஆனபடியால் ஆகாப் அரண்மனை பொறுப்பாளனாகிய ஒபதியாவை அழைத்தான். ஒபதியா யெகோவாவுக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாக இருந்தான். ஏசபேல் யெகோவாவின் தீர்க்கதரிசிகளைக் கொள்ளுகிறபோது ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு 50-50 பேராக மறைத்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான். ஆகாப் ஒபதியாவை பார்த்து, நீ தேசத்திலிருக்கிற எல்லா நீரூற்றுகளிடத்திலும் எல்லா ஆறுகளிடத்திலும் போ, நாம் எல்லா மிருகஜீவன்களையும் சாகவிடாமல் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையுமாவது உயிரோடு காப்பாற்றும்படிக்கு நமக்கு புல் கிடைக்குமா என்று பார் என்றான். அப்படியே தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அதை பிரித்து கொண்டு ஆகாப் ஒரு வழியாகவும் ஒபதியா வேறொரு வழியாகவும் போனார்கள். ஒபதியா வழியில் போகும்போது எலியா அவனுக்கு எதிராக வந்தான். அவன் எலியாவை இன்னான் என்று அறிந்து முகங்குப்புற விழுந்து, நீர் என்னுடைய எஜமானாகிய எலியா அல்லவா என்று கேட்டதற்கு அவன், நான்தான், நீ போய் இதோ எலியா வந்திருக்கிறான் என்று உன்னுடைய எஜமானுக்கு சொல் என்றான். அதற்கு அவன், ஆகாப் என்னை கொன்று போடும்படி நீர் உமது அடியானை அவனுடைய கையில் ஒப்புக்கொடுக்க நான் என்ன பாவம் செய்தேன்? உம்மை தேடும்படி என்னுடைய எஜமான் மனிதர்களை அனுப்பாத தேசமும் ராஜ்யமும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய யெகோவாவின் ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன். நீர் இல்லை என்று அவர்கள் சொன்னபோது அவன் அந்த ராஜ்யத்திலும் அந்த தேசத்திலும் உம்மை காணவில்லை என்று சத்தியம் வாங்கிக் கொண்டான். இப்போதும் நீ போய் உன்னுடைய எஜமானுக்கு, இதோ எலியா வந்திருக்கிறான் என்று சொல் என்று நீர் சொல்கிறீரே. நான் உம்மை விட்டு போனவுடனே ஒருவேளை யெகோவாவுடைய ஆவியானவர் உம்மை எடுத்து நான் அறியாத இடத்திற்கு கொண்டு போவார். அப்பொழுது நான் ஆகாபிடம் போய் அறிவித்த பின்பு அவன் உம்மை பார்க்காவிட்டால் என்னை கொன்று போடுவானே. உமது அடியானாகிய நான் சிறுவயது முதல் யெகோவாவுக்கு பயந்து நடக்கிறவன். ஏசபேல் யெகோவாவின் தீர்க்கதரிசிகளை கொன்று போடுகிறபோது நான் யெகோவாவுடைய தீர்க்கதரிசிகளில் 100 பேரை ஒவ்வொரு குகையிலே 50-50 பேராக மறைத்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பராமரித்து வந்த என்னுடைய செயல் என்னுடைய எஜமானுக்கு அறிவிக்கப்படவில்லையோ? இப்போதும் என்னுடைய எஜமான் என்னை கொன்று போட நீர், இதோ எலியா வந்திருக்கிறான் என்று போய் அவனுக்கு சொல் என்று சொல்லுகிறீரே என்றான். அதற்கு எலியா, இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் யெகோவாவுக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனைக் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்பொழுது ஒபதியா போய் ஆகாபை சந்தித்து அவனுக்கு அதை அறிவித்தவுடன் ஆகாப் எலியாவை சந்திக்க போனான். ஆகாப் எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி, இஸ்ரவேலை கலங்கச் செய்கிறவன் நீ அல்லவா என்றான். அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்கச் செய்கிறவன் நான் அல்ல, யெகோவாவின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றியதால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்கச் செய்கிறவர்கள். இப்போதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் ஏசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடம் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். அப்படியே ஆகாப் இஸ்ரவேல் மக்கள் எல்லோரிடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்திலே அந்த தீர்க்கதரிசிகளை கூட்டி வரும்படி செய்தான். அப்பொழுது எலியா எல்லா மக்களுக்கும் அருகில் வந்து, நீங்கள் எதுவரைக்கும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? யெகோவா தெய்வம் என்றால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வம் என்றால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். மக்கள் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது எலியா மக்களை நோக்கி, யெகோவாவின் தீர்க்கதரிசிகளில் மீதியாக இருக்கிறவன் நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். அவர்கள் இப்போதும் இரண்டு காளைகளை எங்களிடம் கொண்டு வரட்டும். ஒரு காளையை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை துண்டு துண்டாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைக்கட்டும். நான் மற்ற காளையையும் அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைப்பேன். நீங்கள் உங்களுடைய தெய்வத்தின் நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் யெகோவாவுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்பொழுது அக்கினியால் பதில் சொல்லும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு மக்கள் எல்லோரும், இது நல்ல வார்த்தை என்றார்கள். அப்பொழுது எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை நோக்கி, நீங்கள் அநேகராக இருப்பதால் நீங்களே முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை ஆயத்தம் செய்து நெருப்பு போடாமல் உங்கள் தெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் என்றான். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் செய்து பாகாலே எங்களுக்கு பதில் சொல்லும் என்று காலை துவங்கி மதியானம் வரை பாகாலின் நாமத்தைச் சொல்லிக் கூப்பிட்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் வரவில்லை, பதில் கொடுப்பவரும் இல்லை. அவர்கள் கட்டின பலிபீடத்திற்கு எதிரே குதித்து ஆடினார்கள். மத்தியான வேளையில் எலியா அவர்களை கேலி செய்து உரத்த சத்தமாக கூப்பிடுங்கள், அவன் தெய்வமாமே, அவன் தியானத்தில் இருப்பான் அல்லது வேலையாக இருப்பான் அல்லது பயணம் போயிருப்பான் அல்லது தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாக இருக்கும் என்றான். அவர்கள் உரத்த சத்தமாக கூப்பிட்டு தங்களுடைய வழக்கத்தின்படியே இரத்தம் தங்கள் மேல் வடியும் வரை கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறிக்கொண்டார்கள். மத்தியான வேளை சென்ற பின்பு மாலை பலி செலுத்தும் நேரம் வரை கூப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, பதில் கொடுப்பவரும் இல்லை, கவனிப்பவர்களும் இல்லை. அப்பொழுது எலியா எல்லா மக்களையும் நோக்கி, என் அருகில் வாருங்கள் என்றான். எல்லா மக்களும் அவன் அருகில் வந்தபோது தகர்க்கப்பட்ட யெகோவாவுடைய பலிபீடத்தை அவன் பழுது பார்த்து, உனக்கு இஸ்ரவேல் என்னும் பெயர் இருப்பதாக என்று சொல்லி, யெகோவாவுடைய வார்த்தையைப் பெற்ற யாக்கோபுடைய மகன்களால் உண்டான கோத்திரங்களுடைய எண்ணிக்கையின்படியே 12 கற்களை எடுத்து அந்த கற்களால் யெகோவாவுடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்க இடம் இருக்கும்படி ஒரு வாய்க்காலை உண்டாக்கி விறகுகளை அடுக்கி ஒரு காளையை துண்டு துண்டாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகனபலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். பின்பு 2வது முறையும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 2வது முறையும் ஊற்றினார்கள். அதற்கு பின்பு 3வது முறையும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 3வது முறையும் ஊற்றினார்கள். அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடியது, வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினான். மாலை பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய யெகோவாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களையெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்கச் செய்யும். யெகோவாவே, நீர் தேவனாகிய யெகோவா என்றும் தேவரீர் தங்களுடைய இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த மக்கள் அறியும்படி என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது யெகோவாவிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகனபலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் எரித்து வாய்க்காலிலிருந்த தண்ணீரையும் நக்கிப் போட்டது. மக்கள் எல்லோரும் இதைக் கண்டபோது முகங்குப்புற விழுந்து, யெகோவாவே தெய்வம், யெகோவாவே தெய்வம் என்றார்கள். அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் தப்பிப்போகாதபடி அவர்களை பிடியுங்கள் என்றான். அவர்களை பிடித்தபோது எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், சாப்பிட்டு குடியும், பெருமழையின் இறைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஆகாப் சாப்பிட்டு குடிக்கப் போனான். பின்பு எலியா கர்மேல் மலையிலுள்ள சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன்னுடைய முகம் தன்னுடைய முழங்காலில் படும்படி குனிந்து தன்னுடைய ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திரத்தை நோக்கி பார் என்றான். அவன் போய் பார்த்து, ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 முறை போய் பார் என்றான். 7வது முறை இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனிதனுடைய உள்ளங்கை அளவுள்ள ஒரு சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடி இரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் இருண்டு பெருமழை உண்டானது. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரவேலுக்கு போனான். யெகோவாவுடைய கை எலியாவின் மேல் இருந்ததால் அவன் தன்னுடைய அரையை கட்டிக்கொண்டு இஸ்ரவேலுக்கு வரும் வரை ஆகாபுக்கு முன்னே ஓடினான்.